الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم فلا تجسسوا ولا يعتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله لعلكم ترحمون صدق الله مولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. من يمك அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இவைகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்து வேண்டாம் என்று ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஹராமான காரியங்களை விட்டும் எம்முடைய வாழ்நாளை, எம்முடைய ஹயாத்தை, எம்முடைய உணவுகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு இறையற்றம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இந்த புல்லா கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய நவீன காலம் இயந்திர வாழ்வியல் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா வகையான கண்டுபிடிப்புகளும் முன்னேறிக் கொண்டு மனிதனுடைய செயற்பாடுகள் மூலமாக, மனிதனுடைய கண்டுபிடிப்புகளின் மூலமாக பல வகையான முன்னேற்றங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் எல்லோரும் பேசுகிறோம், எல்லோரும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், கண்டுகொண்டிருக்கிறோம். எல்லாம் முன்னேறுகிறது. இந்த அளவுக்கு சந்திரனுக்கு போய் நாங்கள் செவ்வாய்க்கு போய் கொண்டிருக்கிறோம் என்ற அளவுக்கு கண்டுபிடிப்புகள் முன்னேறி கொண்டு போயிருக்கிறது. முழு உலகத்தையும் தன்னுடைய கைக்குள் ஒரு கை பிடியளவு கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறியிருக்கிறது. இதுவெல்லாம் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்துக்கு தேவையான, மனித சமூகத்துக்கு அவசியமான மனித நேயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. கண்டுபிடிப்புகள் உயர்ந்து கொண்டிருந்தாலும் ஆனால் மனித நேயம் என்று சொல்லக்கூடியது உலகத்தில் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த அளவுக்கு போய் முடியும் என்பதை நம் யாரும் இப்பொழுது கணிப்பிட முடியாது. ஏனென்றால் நான் மற்ற விடயங்களை சுத்தி வந்து சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் ஒரு தீப்பான, ஒரு சும்மா கிடைக்கக்கூடிய, அருகதையற்ற, மரியாதை இல்லாத ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் மனித உயிராக ஆகிவிட்டது. மனித உயிருக்கு எந்தவித மதிப்பும் கிடையாது என்ற அளவுக்கு இன்றைய சமூகம், இன்றைய உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. 2015 ஆண்டினுடைய கடைசி வருடம் கடைசி மாதம் வரைக்கும் ஒரு நாட்டினுடைய யுத்தத்தில் மட்டும் 12 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஆச்சரியமான விடயம் என்னென்றால் அந்த 12 லட்சம் மக்கள் முஸ்லிம்கள், அதில் 4 லட்சம் மக்கள் குழந்தைகள், 2.5 கோடி மக்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்க இடமில்லாமல், உண்ண உணவு இல்லாமல். சென்ற வருடத்தினுடைய ஐநா சபையினுடைய அறிக்கையின் பிரகாரம் 790 மில்லியன் மக்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இன்று உலகம், இந்த ஆடம்பரமான மக்கள், ஆடம்பரமான நாடுகள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. யாரும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ, ஒரு கருவோ, ஒரு முயற்சியோ எடுபடவில்லை என்பது ஒரு கஷ்டமான மனவேதனைக்குரிய விடயம் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு ஆரம்பமாக கொண்டு வருகிறேன். ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது மனித நேயத்தை எந்த அளவுக்கு அது பார்க்கிறது என்று சொன்னால், ஒரு விடயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில், சொல்லும் போது சொன்னார்கள், என்னுடைய மார்க்கத்தில் அரபி அஜமி என்ற வித்தியாசம் சிறப்புகள் கிடையாது. என்னுடைய மார்க்கத்தில் வெள்ளையன் கருப்பன் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லாம் என்னுடைய மார்க்கத்தில் சமமானவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காபாவை காட்டி சொன்னார்கள், இந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் தான், இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய இந்த ஆலயம் தான் சிறப்பானது, இந்த ஆலயம் தான் சிறப்பானது, இந்த கட்டிடம் தான் மதிப்புக்குரியது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு மூமினுடைய மானம், ஒரு மூமினுடைய மரியாதை, ஒரு மூமினுடைய சொத்து, ஒரு மூமினுடைய வெக்கம், ஒரு மூமினுடைய பொருளாதாரம், ஒரு மூமினுடைய உயிர், ஒரு மூமினுடைய ரத்தம், இந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் காபாவை விட சிறந்தது என்று சொன்னார்கள் சொல்லதாலே. அதனால சொல்லதாலே சிலர் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய உள்ளத்தை, ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய உள்ளத்தை காரமான வார்த்தைகள் பேசி, கஷ்டமான வார்த்தைகள் பேசி அந்த மனதை உடைத்து விடுகிறானோ, அவன் அவருடைய உள்ளத்தை உடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய காபாவை உடைத்து விட்டான் என்ற அளவுக்கு மனிதநேயத்தை இஸ்லாம் மேலோங்க வைத்திருக்கிறது. அதற்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் அஹ்லாக் என்று சொல்லுவோம். அஹ்லாக்குள்ள நிறைய விடயங்கள் அமைந்திருக்கிறது. விட்டுக் கொடுத்தல், மன்னித்தல், மறந்து விடுதல், தன்னை விட பிற மனிதனை உயர்ந்ததாக மதித்தல், பிறருடைய குறையை மறைத்தல், பிறர் மீது இரக்கம் காட்டுதல், பிறருக்கு உதவி செய்தல், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுதல், அமானுதங்களை பாதுகாத்தல், அன்பாக நடந்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழால் பெரியோர் லிஸ்டாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்ப காலம் தொடுத்து நுபுத்துவத்துக்கு முன்னால், நான் நுபுத்துவத்தை மட்டும் சொல்லவில்லை, நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் மட்டும் பேசவில்லை, நபியுடைய நபிப்பட்டத்துக்கு முன்னால் 40 வருடங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வீன் என்று பெயர் எடுத்தார்கள். அல்லாஹ்வை அறிமுகம் செய்யாமல் நம்பிக்கையாளர் என்று பெயர் எடுத்தார்கள். யாரே, எந்த நபியை நாம் நபியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த நபி இஸ்லாம் என்ற ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு முன்னாலேயே காபிரான மக்கள் சிலைகளை வணங்கினவர்கள். அவர்கள் சொன்னார்கள், யா முஹம்மத் அந்த அமீன், நீங்கள் நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள். நுபுத்துவத்துக்கு முன்னாலே உயிரின மேலாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் எடுத்தார்கள் அஸ்-சாதிக் என்பதாக. நீங்கள் உண்மையாளர், நீங்கள் உண்மையாளர் என்று பெயர் எடுத்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு பின்னால், நுபுத்துவத்துக்கு பின்னால் நபியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைந்ததென்றால், மன்னிக்கின்ற, மறந்து விடுகின்ற, விட்டுக் கொடுக்கின்ற, அமானிதங்களை பாதுகாக்கின்ற, ஏழைகளை அனுசரிக்கின்ற இந்த குணத்தை கொண்டுதான் இந்த இஸ்லாம் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டது. சொன்னார்கள் ஒவ்வொன்றாக நான் சில விடயங்களை மட்டும் சொல்கிறேன். முதலாவது சொன்னார்கள், அஹ்லாக் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், நற்குணம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், நன்றாக எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்காதவர்கள், திருமணம் முடித்தவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லோரும் ஆணவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நற்குணத்தை நான் சொல்கிறேன், உங்களுடைய அழகான குணம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், அது வேறொரு தலைப்பு, அது உயர்ந்த தலைப்பு, அதை நான் எடுக்கவில்லை. அது உயர்ந்த தலைப்பு. சொர்க்கம் என்பது அவர்களுடைய காலுக்கு கீழாக இருக்கிறது சொன்னார்கள் சொல்லுவா செல்லும். அதை நான் இங்கு பேசுறதுக்கு நேரமும் கிடையாது. அது உயர்ந்த தலைப்பாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அஹ்லாக் என்று சொல்லக்கூடியது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நட்புறம் என்பது உங்களுடைய மனைவியிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய மனைவியிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதனால் செல்லதாரே சொல்ல சொன்னார்கள், முழு உலகத்திலேயும் முழு மகல்லாவிடம் முழு ஊரிடம் முழு குடும்பத்திடம் ஒரு மனிதரை முழு சமூகம் சொல்லுகிறது, இவர் நல்ல மனிதர் என்பதாக. அளவாக கவனியுங்கள், முழு சமூகம் சொல்லுது இவர் நல்ல மனிதர் என்பதாக. மஷல்லா இவருந்தா இவரை போல இந்த உலகத்தில் இந்த மகல்லாவிட ஒருத்தரை தேடி எடுக்க முடியாது என்று சமூகம் சொல்லுது. ஆனா சொன்னாங்க செல்லத்தாரே செல்லம் இருக்கும் இருக்கும் குடும்பம் முழு சமூகமும் சிறந்தவர் என்று சொன்னாலும் உங்களுடைய மனைவி உங்களை பெற்றவர் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனைவியுடைய வார்த்தையை தான் கபூல் செய்வார். உங்களுடைய மனைவி எதை சொல்லுகிறாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்ப்பாக இருக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொல்லதானே செல்லம். நான் என்னுடைய 11 மனைவிமார்களிடத்திலும் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனைவியிடத்திலிருந்து அஹ்லாக்கை ஆரம்பியுங்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யாரும் கோபப்படக்கூடாது, நேரமும் இடமில்லை, பெரிய ஒரு தலைப்பு, சுருக்க சுருக்கமாக சொல்லி வருகிறேன். இன்றைக்கு பேசி முடித்த திருமணங்களும் விரும்பி காதல் நவ்வாகி அவரை வேற விரும்பி முடித்த திருமணங்களும் இன்றைக்கு காலி கோடுகளில் சிறந்த வார்த்தையால் சொல்வதாக இருந்தால் காலி என்ற அம்பையாரிடத்தில் அவர் கேட்டு நிற்கிறார்கள். இவர் இவரை கேட்கிறார், அவர் இவர் கேட்கிறாரே, ரெண்டு பேரும் தீர்த்து ரெண்டு போலையும் ரெண்டு பேரும் பெட் பண்ணிட்டு அம்பையாரிடத்தில் கேட்கிறாங்க, இதுல யாரோ அம்பையார் அவர் சொன்னா தன்னை மூணு பிள்ளைகளும் நடுரோட்டில் தன்னுடைய 4 பெண் பிள்ளைகளும் நடுவத்தில் பாப்பா அவருடைய வீட்டில் மனைவி பிள்ளைகளோட எந்த அளவுக்கு கேவலமான சமூகமாக மாறிவிட்டிருந்தா தன்னுடைய பிள்ளைக்கு காவியார் சொல்லுகின்ற செலவனத்தையும் கொடுக்க முடியாத தந்தைவார்கள் உருவாகிவிட்டார்கள். நீங்க சொல்வதெல்லாம் கொடுக்க முடியாது, அது என்னுடைய பிள்ளைதான், ஆனால் இவர் என்னோடு சேர்ந்திருக்க முடியாது என்பதால பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிவிட்டது. சொன்னார்கள் தன்னதாலே செல்லம், ஒரு சஹாபி வந்து சொன்னாரே, யார் சொல்லா எனக்கு 80 அல்லது 100 குழந்தைகள் இருக்கிறது சொன்னாரே. 80 100 இப்ப இந்த சபையில் நான் 3-4 குழந்தைக்கு மேல இருக்கிறார்கள் கையெழுத்துங்கள் தான், ஒரு 10,000 வரும். குழந்தை வளர்க்க பயம், பெற்றெடுக்க பயம், 3-4 எல்லாம் முடிஞ்சது. அல்லா போதுமிட்டு அங்க மனைவி நீங்க சொன்னால் நான் ரெடி என்று இவர் கணவர், குழந்தைகள் பெற்றெடுக்க யாரும் தயாரில்லை. செல்லதாரே செல்ல மாட்டோம் சாகியம் சொன்னால் யாரும் சொல்லலாம், எனக்கு 100 அல்லது 80 உட்பட்ட குழந்தைகள் இருக்குது, ஆனா எந்த குழந்தைகளையும் நான் முத்தமிடுவதில்லை என்று சொன்னாங்க. சொன்னாங்க செல்லதாலே செல்லம், யார் அல்லாஹ்வுடைய படைப்புகள் மீது இரக்கம் காட்டலையோ வாழவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள் வாப்பா என்று சொன்னார்கள். பிள்ளைகளை முத்தமிடுங்கள், பிள்ளைகள் அன்பாரை அன்பாக இருங்கள், வீட்டுக்குள் நுழையும் போது மனைவியை திருத்த முகந்தோடு சலாஞ்சலி நுழையுங்கள், அன்பாக நுழையுங்கள். இன்னதான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போனால், நீங்கள் போகும் போது உங்களோட மனைவி எதை விரும்புவாரோ அந்த முறையில அதன் கையில வாங்கிக் கொண்டு உங்களோட மனைவியை சந்தோஷப்படுத்த நீங்க நாடினால் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதக்காவில் சிறந்தது உங்களுடைய மனைவிக்கு செலவழிப்பது, தர்மத்தில் சிறந்தது உங்களுடைய மனைவிக்கு செலவழிப்பது, சீப்பு வாங்கி கொடுக்கிறது, சோப்பு வாங்கி கொடுக்கிறது, மருந்துக்கு செலவழிப்பது, ஆட்டோவுக்கு செலவழிப்பது, மனைவியுடைய ஆடைக்கு செலவழிப்பது, இது அத்தனையும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உங்களுடைய தர்மமாக சேரும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைவருக்கும் அந்த அன்பையும் முகப்பத்தையும் உண்டாக்குவானாக. தர்மம் என்பது நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாட்டை பிழைந்து உங்களோட மனைவியுடைய வாயில நீங்க ஊட்டி விடுவதும் தர்மம் என்று சொன்னாங்க சொல்லதாலேஷன். அஹ்லாஸ் என்பது உங்களோட மனைவியிடத்தில் எப்பொழுது வருமோ, மனைவியோடு எப்பொழுது நற்குணத்தை காட்டுவீர்களோ வீட்டை விட்டு வெளியலான் அந்த அஹ்லாஸ் வரும், அந்த அன்பு பாசம் உண்டாகும். என்ன நடக்கும், ரோட்டில் மஸ்ஜிதுல கடை தெருவில் மஷல்லா இவரை போல ஒரு அவுளியா, இவரை போல ஒரு நல்லவர் நீங்க எங்கதான் வட விரித்து தேடினாலும் கிடைக்காது. ஆனால் பஜார விட்டு வீட்டுக்குள்ள கார வச்சாருந்தா இவர் சிங்கமும் மனைவி பிள்ளைகள் ஆடு மாதிரி வாப்ப வந்துட்டாரு, நடிஞ்சு பயத்தின பிள்ளைகள் ஒரு ரூம்ல, கணவர் வந்துட்டாரு நடுங்கி பயந்து மனைவி இன்னொரு ரூம்ல, இவர் போகும் காலையில வந்தாருண்டா, இவர் காலையில வீட்டை விட்டு வெளியேறி பஜாருக்கு போகும் வரைக்கும் எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு சிக்கல சிக்கிடக்கூடாது, கதை வார்த்தைகள் மோதிடக்கூடாது என்று மனைவி நேர்த்திக்கிற பிள்ளைகள் எல்லாம் துவா, எல்லாம் அவசரமா இவர் வீட்டை விட்டு போயிடணும். ஒரு அன்பு கிடையாது, ஒரு பாசம் கிடையாது, ஒரு சிறுபிள்ளைய மடியில தூக்கி முத்தம் இருக்கிற தன்மை கிடையாது. என்னதான்டா நான் நிறைய சொல்லிவாரேன்டா, நான் பெண்கள் காலையில் அடிக்கடி சொல்லிவாரேன், சொல்லிவிட்டு சொல்லுவேன்மா, இதை நான் சொல்லிட்டேன், இந்த ஹரிசையும் இந்த சட்டத்தையும் நீங்க வீட்டுல காட்டக்கூடாது, இது பிரச்சனையாயிரும், இது நம்ம சகஜமாக இருக்குது என்னன்னு சொன்னா, நிறைய கணவர் மாறு காலு கொண்டு போய் நிற்காங்க மனைவியோட, காவியார் கேட்காரு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைடா காவியார், இவ ஏதோ உடுப்ப தெரிவித்தாரல்ல, ஏதோ உடுப்ப நான் சொன்னால்தான் நயம் பண்றா, மூணு நாள் ஊத்தையாகிற உடுப்பு இன்னும் அதை சார்ந்த பொழிவித்தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்களோட மனைவி மண்ணாத்தியா, உங்களோட மனைவி ஐமன்ற தொழில் செய்பவளா, இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுகிறது ஓண்ட உடுப்பையும் உன்னுடைய உண்மை மூலமாக உனக்கு உன்னுடைய மனைவிக்கு பிறந்த உடுப்பையும் கழுவுவது என்பது மனைவியுடைய கடமை கிடையாது. சவுதிக்கு துபாய்க்கு குவைத்தில இந்த நம்ம நாட்டு பெண்களை இந்த ஏஜென்சி மாறு வெளிநாடு அனுப்புறாங்களே, எதுக்கு எதுக்கு, அங்கிருக்கிற அரபிகள் தன்னுடைய மனைவியிடத்தில் உடுப்பு கழுவ கொடுப்பது கிடையாது, தன்னுடைய மனைவிய தந்த உடுப்ப ஐம்பது வைக்கிற கிடையாது, சபைக்கு ஒரு சமையல்காரியாக
வாங்குகிறார்கள். பெண்களே வாங்குகிறார்கள். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்களோட சண்டுத்தனத்தை, நீங்க உங்களோட கோபத்தை இதுல காட்ட கூடாது என்கிறார்கள். உடம்பு கழுவுறீங்களா? உடம்பு முகத்தே இருக்கிறா? பாத்ரூம்ல உங்களோட சேர்த்து இருக்குது, உங்களோட துப்பாவும் இருக்குது, கீழே பாக்குறீங்க மெஷின்ல ஸ்டாண்ட்ல மனைவியோட உடுப்பும் தொங்குது. நீங்க உங்களோட உடுப்பையும் உங்களோட மனைவியோட உடுப்பையும் சேர்த்து கழுவி போடுங்க. இது ஒரு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. முகம்பத்து உண்டாகும், அன்பு உண்டாகும், அரவணைப்பு உண்டாகும், இல்லற வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும், பாசத்தை காட்ட ஆரம்பிப்பார். எனவே இந்த தலைப்புக்குள்ளாக நான் நிறைய விடயங்கள் பேசணும், பின்னால வெளி விடயங்கள் பேச இருப்பதால் இதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். உங்களை அசாக்க உங்களோட மனைவியிடத்தில் காட்ட ஆரம்பியுங்கள். உங்களை அசாக்க உங்களோட மனைவியிடத்தில் இருந்து ஆரம்பியுங்கள். இரண்டாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்கத்து வீட்டால் உறவுகள் இருக்குது, ரத்த வந்த உறவுகள் இருக்குது. மனைவி ரத்த வந்த உறவு, அந்த ரத்த வந்த உறவோடு சேர்ந்தல் தான் பக்கத்து வீடு என்பது. பக்கத்து வீடு என்பது மூணு வகையாக இருக்கும், அதனால கவனியுங்க. ஒன்று உறவும் தான் பக்கத்து வீடும் தான். இரண்டாவது உறவு கிடையாது, ஒரு முஸ்லிம் அனர் பக்கத்து வீடு. மூணாவது உறவும் இல்லை, முஸ்லிமும் இல்லை, அந்நிய மனிதர் அனர் பக்கத்து வீடு. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓண்ட உறவாக இருந்து அது பக்கத்து வீடாக இருந்து நீ எந்த மரியாதையும் எந்த அன்பும் காட்டுவாயோ அவர்கள் அதை போலதான் இந்த ரெண்டு பேருக்கும் நீ காட்ட வேண்டும். யாருக்கு? உறவல்லாத முஸ்லிமான பக்கத்து வீட்டுக்கும், முஸ்லிமும் உறவும் அல்லாத அந்நிய வீட்டுக்கும். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துவம் கிடைத்து விட்டது, மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்காங்க. ஒருவர் ஒரு மனிதர் வந்தார். இது ரியாது ஸாலிஹில் இந்த ஹதீஸ் இருக்குது, திரட்டி பார்த்து. ஒரு மனிதர் வந்தார், வந்து நபியிடத்தில் கேட்டாரு, மன்னன் நீங்க யாருன்னு கேட்டாரு. யாரு? ஒரு அந்நிய மனிதர், ஒரு காட்டரஜி வந்து கேட்டாரு. நன்றாக கவனிங்க, நபி சொன்னாங்க அது நபியும் நான் நபி என்று சொன்னாங்க. அதை வந்து திரும்ப கேட்டாரு, உமன் நபி நபின்னா யாரு அப்படின்னு நபின்னா யாருன்னு கேட்டாரு. சொன்னாங்க இறைவணக்கத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த தாண்டவீரத்தில் சொன்னார்கள், என்னை குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து வாழ்படியாக சொல்வதற்காக என்னை அனுப்பியிருக்கிறான். வேலை மாதத்தை சொல்லல, முதல் முதலாக வந்து கேட்ட அந்நிய மனிதனத்தில் சொன்னாங்க சல்லல்லாஹு செல்லம், என்னை எல்லாம் எதற்காக அனுப்பியிருக்கிறான் என்றால், அந்த சிலுறாங்க குடல்வாய் ஜனங்களோட சேர்ந்து வாழ்வதற்காகவும் சேர்ந்து வாழ சொல்வதற்காகவும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். குடல்வாய் ஜனங்கள் தான் யாரு? அம்மாவுடைய சொந்தம், பாப்பாவுடைய சொந்தம், இதெல்லாம் ரத்த உறவுகள். ரஹ்மத் என்று சொல்வார்கள். ரஹ்மத் என்று சொன்னால் இரக்கம். அந்த சொல் என்பது அர்ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் என்று வருகிறது அல்லவா, அந்த ரஹ்மானுடைய பேரில் சேர்ந்தது. யாரு? குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழாமல் முறித்து வாழ்கிறார்களோ, அறமாக கேளுங்கள், யார் முறித்து வாழ்கிறார்களோ குர்ஆன் சொல்கிறதே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய முழு மனித சமூகத்துடைய லானத்து உண்டாவதாக. உறவுகளை சிந்தித்து வாழ்வார். கயாமத்தில் முழு கேள்விகளுக்கும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு உருவம் எழுந்திருக்கும், ஒரு உருவம் எழுந்திருக்கும், எழுப்பி சொல்லும், யாரா இந்த மனிதர் என்னை துண்டித்து வாழ்ந்தார், யாரது குடல்வாய் உறவு, எழுப்பி சொல்லும், யாரா என்னை இவன் துண்டித்து வாழ்ந்தான், நீயும் இவனை உன்னுடைய அருளை விட்டு துண்டிப்பாயாக. அல்லாஹ் பாருங்க, உலகத்தில் என்னை துண்டித்து வாழ்ந்தான், யாரா நீயும் இவனை துண்டிப்பாயாக. உடற்கை சமூகத்தில் பார்ப்பதாக இருந்தால், ஒரு காலம் இருந்துச்சு, மாமி மனைவியுடைய தங்கச்சி தாத்தமாரே சகோதரர் எல்லாரும் ஒரு கிழமை நம்மளை வீட்டுல சாப்பாடு வருவாங்க, மறுகிழமை இன்னொரு அசர வீட்டுல, மறுகிழமை இன்னொரு அசர வீட்டுல. அந்த பங்கன் முடிஞ்சு திரும்ப பாப்பாவுடைய குடும்பம், உமாவுடைய குடும்பம் உணவு பரிமாற்றம், வீட்டுக்கு வாழது, குடும்பத்தோட போறது, இந்த பழக்கம் ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன காலம் உண்டா, தந்து சொந்த வாப்பாவுடைய தம்பி அவரை கண்டால் முகத்தை திருப்புகின்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிவிட்டது. பெருமையா சொல்றாங்க, நான்டா இந்த வாப்பாவுடைய குடும்பத்தில் பேசி பத்து வருஷமா நான் பேசுறேன் சொல்றாரு, என் அம்மாவுடைய குடும்பத்திலே தொடர்பு துண்டிக்கப்பட்டு 15 வருஷம் நான் பேசுறேன். அது மட்டுமா, இது ஒரு சமூக கேடு. எந்த அளவுக்கு பெருமைண்டா, சில பெற்றோர்கள் இவரு பேசுறல்ல, அது சரி இவரு சாஜிட்டையோ, இவர் நாராட்டையோ, இவர் மாமிட்டையோ, இவர் போறல்ல, இவர் போகாதது மட்டுமல்ல, தன்னை வளர்ந்த பிள்ளையே தன்னை வளர்ந்த குழந்தைகிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஸ்கூல் போற சரி, நீங்க மதரசாவுக்கு போற சரி, மக்தபுக்கு போற சரி, அங்க போகக்கூடாதா, அந்த வீட்டுக்கு என்ன தந்தா நீங்க சாப்பிடக்கூடாதா, அவங்க கூப்பிட்டா நீங்க ஏதாச்சும் சொல்லிடணும், இது என்ன, இது என்ன மார்க்கம் சொல்லுது. பின்ன வளரும் போது தந்த நானான வீட்டை கூட்டி போய் மகளுக்கு அறிமுகம் செய்ய, இவர் உங்களோட பெரியப்பா, தன் பிள்ளைகளை ஒரு நாளைக்கு பைக்கில் ஏற்றிட்டு தன் மனைவியை வீட்டு குடும்பத்தில் போய் அறிமுகம் செய்ய, இவர் இவ உங்களை உமாவுடைய தாத்தா, இவ உங்க உமாவுடைய தங்கச்சி, இதெல்லாம் தாத்தா தங்கச்சி பெரியப்பா மாதிரி குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய, குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்க, குடும்பங்கள் அறிமுகம் செய்யணும் சொன்னாங்க. செல்லந்தாலே செல்லும் என்னை சார்ந்தவர் அல்ல, இவர் என்னோடு இருக்கிறார் அல்ல, யாரே மன்னர் எழகம் சாயிரனா, உடம்பு யுவத்தில் கபீரனா, பெரியவர்களுக்கு மரியாதை காட்டாதவரும் சிறியவர் மீது இரக்கம் கொண்டாதவரும் என்னை சார்ந்தவர் கிடையாது. இந்த வாப்பா மாறி, இந்த உமா மாறி குடும்பங்களை துண்டித்து துண்டித்து வாழ்ந்து அந்த என்வாய்மெண்ட் பழக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த அளவுக்கு பார்க்கின்றா, உங்கள காலத்தில் இருந்திருக்கும், ஏக காலத்தில் இருந்திருக்கும். என்னண்டா சேர்மாரு ஆசிரியர்மார் அவங்களை கண்டா, ஓரித்தந்த மல்லிமை கண்டா, ஓரித்தந்த நெப்பர்மாரை கண்டா, நாங்கள்லாம் மல்லிமை கிட்ட ஓதுன, நீங்களும் ஓதிக்க மாட்டீங்க, நாங்கெல்லாம் ஓதினா லம்பமார் தான் ஓதினேன், எங்களுக்கு ஓதி தந்தாங்க உலமாக்கள் இல்லவங்க, மாஷா அல்லா தக்வா உள்ள மக்கள், குர்ஆனுடைய தொடர்புள்ள மக்கள், நிறைய உலமாக்கள். இன்றைக்கு உடமாக்களை உருவாக்கின்ற தடை சிறந்த உடமாக்கள் நிறைய ஆளுங்கள் லெப்பமாக தான் ஓதினாங்க. அவங்களை கண்டா இன்றும் கூட எங்கள காலத்தில் எந்த சேர் அங்க மாறா இருந்தா சைக்கிளை விட்டு இங்க இருக்கிறோம், மல்லு பங்க வாரா இருந்தா சைக்கிளை விட்டு இங்க இறங்கி ஒரு ஓரமா தள்ளிட்டு போவோம். இது தந்த பாப்பா தன்னுடைய அம்மா நானாக்கு தம்பிக்கு உறவுகளுக்கு காட்டின மரியாதைய கன்று பழகியது பிரதிபர். நாம யாருக்கு வைப்பு காட்டலையே, நாம யாருக்கு அன்பாண்டலையே. இப்ப என்ன நடக்குண்டா, இவன் சைக்கிள் போறான், யாரு பிள்ளை மகனர்த்தன் சைக்கிள் போறான், ஒரு சேர் நடந்து போறாரு. இவன் சைக்கிள் போகும்போதை கேட்டால் என்ன சார் நடந்து போறீங்க, ஒரு மல்லு நடந்து போறாரு சைக்கிள் போகும் போதே கேட்கிறான் என்ன நடந்து போறீங்க, கொஞ்சம் தூரம் போகலாம் மனசுக்கே சொல்லுவான் சைக்கிள் வாங்கவே வசதி இல்லை, சைக்கிள் வாங்கவே வசதி இல்லாமதான் தெரியுறாரு என்று மனசார திட்டு இட்டு போவான். அந்த ஒரு சமூகம் தான் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன், ஒரு இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு மாணவர், அவர் பாடம் நடத்தினாரு. பாடம் நடத்தும் போது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீடு சமீபமாகத்தான் இருக்கும். இந்த மாணவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது எழுப்புவார்கள், திரும்ப உட்காருவார்கள், திரும்ப எழுப்புவார்கள். பாடத்தில் இருந்து மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே என்ன எழுப்புறீங்க, என்ன உட்காருறீங்க? சொன்னாரே, உஸ்தாதுடைய மகன் பந்து விளையாடுறாரு, போர் விளையாடுறாரு, அவர் என்ன பார்வைக்கு அடிக்கடி வந்து போறாரு, அவரை கண்டவுடன் எழுப்பி நிற்கிறேன், அவரை போனவுடன் உட்காருறேன். யாரு உஸ்தாத் அல்ல, உஸ்தாதுடைய மாணவர். நான் என்ன சொன்னவர்கள் என்றால் உஸ்தாத்மார்கள் என்ற உறவுகளுக்கு, ஆளுங்கள் ஆசிரியர்கள் என்ற உறவுகளுக்கு இஸ்லாம் இந்த கண்ணியம் மதிப்பை வைத்திருந்தால் என்னுடைய உம்மாவுடைய ரத்தம் என்னுடைய வாப்பாவுடைய ரத்தம் அது எப்படி நெருக்கமான உறவாக இருக்கும், எவ்வளவு கீர்த்தியான உறவாக இருக்கும், எவ்வளவு மதிக்கப்பட வேண்டிய உறவாக இருக்கும். இன்றைக்கு என்ன ஒரு வெட்கப்படக்கூடிய என்னவென்றா, அஞ்சு வருடம் பத்து வருடம் இன்று வரைக்கும் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடிய சமூகம் இருந்து கொண்டிருக்கும். இல்ல என்ன அற்புதம் தெரியுமா, ஏன் இந்த நிலைமை, இதை கொஞ்சம் ஆராயும், ஏன் இந்த நிலைமை, ஏன் உறவுகளை சேர்ந்து வாழ்றோம் இல்லை என்றா, ரெண்டு விடயம் ஆழமாக கவனிங்க. ஒன்னு என்னண்டா, மன்னிக்கிற மனப்பான்மை கிடையாது. ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாரு, உறவுகள்லயோ சொந்தங்கள்லயோ பந்தங்கள்லயோ ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சாரு, அதை மன்னிச்சு அதை மறந்து என்ன செய்ய தெரியாம செஞ்சுட்டாரு, அவர் அவரது அறிவுக்கு ஏற்றபடி செஞ்சாரு, நாம மன்னிக்கணும் என்ற ஒரு மனப்பான்மை கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இதவிடவும் குற்றம், இதவிடவும் அநியாயம் யாராவது உங்களுக்கு செஞ்சிருந்தால் நீங்கள் இப்படி இருப்பது நியாயமாக இருக்கும். ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன். செல்லமாக செல்லம் எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், சம்பவமும் தான். சுபவுடைய தொழிலை தொழுதுட்டு வருவாங்க, ஒரு பொம்புல நபிக்கு தலையில குப்பை ஒட்டுவான், என்ன செய்வான், குப்பை ஒட்டுவான், வேண்டுமென்றே ஒட்டுவான். நபி தலையில குப்பையை கொட்டுவதை வாங்கிட்டு பேசாம போயிருவாங்க. ஒரு நாள் கொட்டப்படல, ரெண்டு நாள் கொட்டப்படல, மூணு நாள் கொட்டப்படல. நபி கேட்டாங்க, என்ன குப்பைய காணம், கொட்டப்படுற குப்பைய காணம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லா, அந்த பெண்மணி நோயாளியாக சக்கராத்தில் இருக்கிறார்.
நாம என்ன சொல்லியிருக்கோம், அல்லாடா பெரியோரு பிரச்சனை முடிச்சு நான் இருக்குத்தான் துவா கேட்டு
ஏன் துவா தான் கபூல் ஆயிட்டது என்று மனது ஆறுதல் அடைஞ்சிருக்கும். அஹ்லாக்கை சுமந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்கள வாழ்க்கையுடைய முன்மாதிரி, உங்க வாழ்க்கையுடைய அழகான பண்பு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த நபி அந்த பெண்ணை நோய் விசாரிக்க போனாங்க, சுகம் விசாரிக்க போனாங்க. இன்னொரு சம்பவம் சொல்றேன், உங்களுக்கும் தெரியும், பதிலுடைய போர்க்களம், பதிலுடைய போர்க்களம் ஆரம்பிப்பதற்கு பதிலுடைய போர்க்களத்துக்கு காரணமாக இருந்தவர் தான் அப்துல்லாஹி இப்னு உபை என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபி. அவர் முஸ்லிமாக நடித்தார், முனாஃபிக்களுடைய தலைவர், பல வகையான அநியாயங்கள் எல்லாம் நபிக்கு செஞ்சிருக்காரு. இவர் சக்ராத்தில் இருக்காரு, இவர் சக்ராத்தில் இருக்காரு. சொல்லி வர சம்பவங்களை மனதில் வச்சுக் கொள்ளுங்க. சக்ராத்தில் இருக்கும் போதோ தங்க மக்களை கூப்பிட்டு வசிய செஞ்சார், என்னன்னா நான் மவுத்தாகினால், நான் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நான் மவுத்தாகினால் ஏந்த ஜனாசாவை நபியுடைய ஜுப்பாவை கொண்டுதான் கபர் செய்ய வேண்டும். அளவாக நான் மவுத்தாகினால் என்னுடைய ஜனாசா நபியுடைய ஜுப்பாவை கொண்டுதான் கபர் செய்ய வேண்டும். யார் வாப்பா, யாரு பச்சை முனாபி, இஸ்லாத்துடைய துறவை, பட உகதுடைய மதுருடைய யுத்தங்களுக்கு காரணமாக இருந்தவர் மௌத்தாடுத்தார். மகள் ஓடி வராரு, யாரிடத்துல, நபியிடத்துல ஓடி வந்து சொன்னார், யார சொன்னா, எங்க வாப்பா மௌத்தாடுத்தாரு, ஆனா எங்கட வாப்பா ஒரு வசியம் செஞ்சாரு, உங்களை சுப்பாக கொண்டுதான் எங்க வாப்பா அவருடைய ஜனாதாவை கவல் செய்ய வேண்டும் என்று நபி எழுப்பியிருந்தாங்க. நபி எழுப்பியிருந்து தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி கொடுத்தாங்க. முனாஃபிக்குடைய ஜனாதாவுக்கு தன்னுடைய பரிசுத்த ஜுப்பாவை கழட்டி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மட்டுமல்ல சொல்லி அனுப்பினாங்க, தொலைவைக்க நான் வருவேன். அவன் தான் கெட்டவன், அவன் தான் மோசமானவன், என்னுடைய நற்குணத்தை நான் காட்டக்கூடாதா, என்னுடைய நல்ல பண்பை நான் காட்டக்கூடாதா. என் குடும்பத்தில் ஒருத்தர் கலைக்கல, என் குடும்பத்தில் ஒருத்தர் பேசல, ஆனா அவரை மசீதில சந்திச்சேன், ரோஸ்ல சந்திச்சேன், ஒரு திருமண வீட்டில் சந்திச்சேன். நான் செய்யணும், அவர் சலாம் சொல்வதற்கு முன்னால நாம அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிட்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையில இவர் முன்னிட்டு அவர் சலாம் சொல்றாரோ, அவர் பதில் சொல்றாரோ, அது அவருடைய சத்தியம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு சலாத்துடைய நிலைமை, சலாம் சொல்லுவதுடைய நிலைமை எல்லாரும் வச்ச பாக்குறீங்களா, 35-40 சும்மா ஆரம்பிக்க, நானும் இயன்ற அளவு குறைப்போம் சுருக்குவோம் என்று மண்டையில வச்சு சுருக்கி சுருக்கித்தான் சம்பவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு தலைப்பையும் அதே தலைப்பா இருக்கல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வரேன். ஏன்னா உங்களையும் உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, விஷயத்தையும் பாஸ் அவுட் ஆகணும், முடிச்சுக்கொள்ளவும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். குடும்பங்களுடைய பிரிவுக்கும் குடும்பங்களுடைய அந்த உறவுகள் அல்லாத தன்மைக்கு காரணம் என்ன, மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை. விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை கிடையாது. சபையில கண்டோம் சராசிடுவோம் அவர் சராசிங்கப்பா சொன்னாங்க நீங்க சராசில்லுங்க அவர் வந்தாரு அவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கிறார் தெரியாதவராக இருக்கிறார் ஆனால் தெரியும் இவர் முஸ்லிம் இல்லை இவர் தெரிந்தவரே சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நெருங்கும் போது ஒரு காலம் வரும் கியாமத்து நெருங்கும் போது ஒரு காலம் வரும் என்ன காலம்டா இவருக்கு சலாம் சொன்னால் நம்மள காரியம் நடக்கும் என்றால் மட்டும் சலாம் சொல்லுவாங்க சலாம் எப்படி ஆகும் இவருக்கு சலாம் சொன்னால் ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் ஹாஜியாரை கொண்டு ஒரு காரியம் நடக்கும் என்றால் சலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு சலாத்துல ஸ்பீட் எல்லாம் மாத்தீங்களா சலாத்துல ஸ்பீட் எல்லாம் மாத்தீங்களா நாம முகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலும் சில பேரு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னா பதில் சொல்லுவாப்பா வணக்கம் சலாம் சலாம் சொல்லுங்க முகத்தை பார்த்து ரெண்டு விடையது இருக்கிறேன் சொன்னாங்க சொல்லதாலே செல்லம் ஒருத்தருடைய முகத்தை இது நீங்களும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒருத்தருடைய முகத்தை கண்ணோடு கண் பார்த்து ஒருத்தர் பேசினால் அதுக்கு அடையாளம் என்னண்டா நான் உங்களோட பேச விருப்பம் ஒருத்தர் பேசுறாரு நபியுடைய பண்புகள் நபியுடைய முகம் எப்படி இருக்கும் நபியுடைய கண் எப்படி இருக்கும் நபியுடைய பார்வை எப்படி இருக்கும் நபியுடைய சலாம் எப்படி இருக்கும் நபியுடைய சிரிப்பு எப்படி இருக்கும் இதெல்லாம் அந்த கிதாபில் வரும் அதுலவங்க யாரோடு பேச ஆரம்பித்தால் முகத்தை பார்த்த வண்ணமாக பேசுவார்கள் யாராவது பின்னுக்கு இருந்து கூப்பிட்டால் இப்படி திரும்ப மாட்டாங்க எப்படி பின்னுக்கு கூப்பிட்டா இப்படி பார்க்க மாட்டாங்க முழுமையாக திரும்புவாங்க ஒருத்தர் வாராரு இந்த சபை நெருங்கி இருக்குது நெருங்கி இருக்குது நிரம்பி இருக்குது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சு நெருங்கி வந்தா நிக்கிறவங்களும் உட்காரலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறா ஒருத்தர் வாராரு வரக்குல கொஞ்சம் பிளம் இருக்குது இவரை கண்டவனை இருக்கிறவர் என்னையா காலை கொஞ்சம் அகட்டி உட்கார்ந்தாரு நீங்க இவரத்தை உட்கார்ற நமக்கு விருப்பம் இல்லை என்ன சொல்றாரு நீங்க இவரத்தை உட்கார்ற வைரா கீழனாகும் உங்களுக்கு சொல்லப்பட்டால் கொஞ்சம் இடம் கொடுங்க வாப்பா என்று சொல்லப்பட்டால் இடம் கொடுங்க அல்லாஹ் உங்களை கபர்ல இடத்தை விசாலமாக்குவார் முகத்தை பார்த்து சலாம் சொல்லுங்க சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் பத்து நன்மை வரஹ்மத்துல்லாஹ் இருபது நன்மை வபரகாத்து முப்பது நன்மை மூணு பேருக்கு சலாம் சொன்னால் தொண்ணூறு நன்மை வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பதில் சொல்லுங்க தெளிவாக சிரிக்க வேண்டாம் பாசாங்க காட்ட வேண்டாம் அன்பு உண்டாகும் முஹப்பத் உண்டாகும் பாசம் உண்டாகும் சொன்னாங்க சல்லல்லாஹு ஒரு முஸ்லீமுடைய முகத்தை பார்த்து புன்னகைப்பது புன்னகைப்பதுதான் லேசா சலாம்னு சொல்லிட்டு நீங்க இந்தியாவுக்கு போனா நாங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற போதுற காலத்துல இந்தியாவில அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவு தாழ்மையா இப்ப இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சுட்டு இப்படி சொல்லுவாங்க அது அடிமையில் அல்ல உங்களுக்கு நான் ரொம்ப மரியாதை செய்வேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் விரும்புகிறேன். சொன்னாங்க சங்கதாரம் சொல்லம், ஒரு முஸ்லீமை பார்த்து புண்ணை இருப்பது சதகா என்று சொன்னாங்க. சொன்னாங்க சங்கதாரம் அல் முஸ்லிமும், ஒரு முஸ்லிம் யாருந்தா மண் இப்படிப்பட்டவன் சரிவன் முஸ்லிமூன மில்லி சாணிகி வயது, தந்த வாயால தந்த கையால இன்னொரு முஸ்லிமுக்கும் உறவுக்கும் சொந்தத்துக்கு அநியாயம் செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லீம். நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டோம், அந்த ஃபங்க்ஷன்ல மட்டக்களப்பு மாவட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி வந்தாரு ஃபங்க்ஷன். அவர் சொன்னாரு பேசும்போது, இந்த கோர்ட்ல இருக்கிற வழக்குகள்ல முஸ்லிம்கள் எல்லோரும் தந்த அஹ்லாக்கை முன்வைத்து கேஸெல்லாம் வாபஸ் வாங்கினா 80% வழக்கு நீதிமன்றங்கள்ல இருந்து தள்ளுபடியாகும். ஏன்னா இவன் இந்த வழக்கு தான் கூட அங்கிருந்த வழக்குண்டா ரெண்டு காணி, இவர்கள காணில ஒரு அடி அவர்கள் காணிக்கல, அவர்கள காணில ஒரு அடி இவர்கள் காணிக்கல. ஒருத்தருடைய காணி அகலாக்கில் இதெல்லாம் உண்டாகும், இதெல்லாம் வருபட்டு சொல்றேன். உங்களோட உரடி காணி இன்னொருத்தர் காவல் செஞ்சிருக்கேன், அவர்கள் காவல்கள் நீங்க கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவர் தரல என்ன விட்டுருங்க, அவர் எப்ப கொண்டு வருவார் அந்த காணிய? கியாமத்தில் சல்லதாரேசனம் சொன்னாங்க, அந்த உரடி காணியும் 7 பூமி அளவு தோண்டி எடுக்கப்பட்டு வளையமாக ஆக்கப்பட்டு கழுத்துல தொங்க விடப்படும், அவருக்கு ஒரு கொடி ஏற்கப்படும், ஒவ்வொரு மோசடிக்கும் அவருக்கு கொடி இருக்கும், அந்த கொடியில எழுதிக்கும் இவர் காணி திருடியவர். நீங்க அளந்து பார்த்தீங்க மாமாட காணிதான், ஆனா அளந்து பார்த்தா உருடிய விட 2 அடி கூட இருக்குது. யாரு நானே உரிமையாளர் கேட்டா முரண்பட்டு சண்டை பிடிச்சு கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு தீர்ப்பாகல, காணியில் கட்டப்பட்ட வீடு கபூலாகாது, பரிசுத்தமாக வாழுங்கள், விட்டுப்படுங்கள். நபி தன்னுடைய சாச்சா ஹம்சாவை உகதில சப்பி துப்பி ஈரக்குடைய வெடியெடுத்து வச்ச ஹிந்தாவை நபி மன்னிச்சாங்க, ஹிந்தாவை நபி மன்னிச்சாங்க. தன்னுடைய சாஸ்தாவை கொலை செய்த வஹ்ஷியை நபி மன்னிச்சாங்க. தன்னுடைய எல்லா யுத்தத்திலும் எதிரணியில் தீவிரமாக நின்ற அபிஜைடைய மகன் இக்ரிமாவை மன்னிச்சாங்க, அபு சுஃபியானை மன்னிச்சாங்க. இவங்க யாருண்டா மக்காவில் நபி சொன்னாங்க, நாங்க எல்லோரையும் மன்னிச்சிட்டோம், 7 பேரை தவிர 7 பேரையும் நபி வரன் பண்ணினாங்க. சொன்னாங்க அபுஜஹில், ஹிந்தா, இக்ரிமா, வஹ்ஷி போன்ற 7 பேரை சொல்லி சொன்னாங்க, இவங்க காபத்துல்லாவுடைய புடவையை பிடித்திருந்தாலும் அந்த இடத்திலும் கழுத்தால வெட்டுங்கன்னு சொன்னாங்க. இவங்க பயங்கரமானவர்கள், ஆனால் அந்த 7 பேரும் மன்னிப்பு கேட்டு வந்த சமயம் நபி மன்னிச்சாங்க, சஹாபியாக ஏற்றுக்கொண்டாங்க. அபு சுஃபியான் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே மன்னிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க, குடும்பங்களை மன்னிங்க, பக்கத்து விட்ட மன்னிங்க, உறவுகளோடு சேர்ந்து வாருங்க. இன்னொன்று கடைசியாக 2 நிமிடம் சொல்லி நேரத்துக்கு 1:30 முடிக்கும். அமானிதம் வாக்கு இது அஹ்லாக்கில் தலை சிறந்தது. அவ்வாறு வாக்கு என்பது தலை சிறந்தது. இன்றைக்கு அமானிதம் என்பதும் வாக்கு அந்த கொடுத்த வாக்கை பாதுகாப்பது என்பதும் இல்லாமலாகிவிட்டது. இன்றைக்கு செக் மோசடி பேர்வோனவர்கள் நம்முடைய சுகம், கடன் மோசடி பேர்வோனவர்கள் நம்முடைய சமூகம். 20 லட்சம் ரூபாயுடைய சாமான், நன்றாக விளங்குங்க, 20 லட்சம் ரூபாயுடைய சாமான் ஒருத்தர் நம்பி தாராரு, நீங்க தொழில் செய்யறீங்க, கொடுத்தது ஒரு சின்ன காகிதத்தில் ஒரு செக் ஒரு 20 லட்சம் நேரம் ஆயிட்டு பேங்க்ல தூக்கி போட்டாரு. போட்ட நேரத்தில் அக்கவுண்ட்ல காசு இல்லைண்டா, அவர உள்ளம் அவர மனம் இந்த அளவுக்கு பதறும். எவ்வளவு பெரிய அமானித மோசடி, ஒன்றை விளங்குவதற்காக சொல்றேன். இதை நீங்க தொழில் செய்து இதுல அத்திக்கு போய் இதுல உங்களால் செஞ்சு இதுல பிள்ளை வளர்த்து இதுலயா நீங்க சொத்து போறேன், இதுலயா சொத்து போக போறோம். அமானித மோசடி செஞ்சு, வாக்கில மோசடி செஞ்சு, பொய் சொல்லி. சுபஹானல்லாஹ், நான் சொல்லுவேன், வியாபாரிகளை பார்த்து ஒரு கஸ்டமர் உள்ளுக்கு வராது. எல்லா வகையான புடவையும் இருக்குது, மூணு வகையான கொல்ட்டு இருக்குது. ஒரு கொல்ட்டிய பார்த்து ஒரு கஸ்டமர் கேட்காரு, இது கழுவினா சாயம் போகுமா? சாயம் போகும் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்க அவருக்கு சொல்லணும், கழுவினா சாயம் போகும். இல்லை இல்லை இல்லை, மிஷின்ல போட்டா தான் சாயம் போகும், கசக்கிற வண்டி சாயம் போகாது, லேஸ் இப்படி சுத்தாடுங்க, சுத்த வேணாம், அது ஹராம். அவன் தன்னுடைய பணத்தை சென்று வாங்குகிறான், இது மோசடி. இதுல உடைக்கிற ஒரு ரூபாயும் உங்களுக்கு ஹலாலாக அமையாது. ஒரு ரூபாயா நான் சொல்லுவேன், 99 ரூபாய் கணக்கு, 100 ரூபாய் ஒருத்தன் தந்தான், நீங்க சொல்றீங்க 1 ரூபாய் இல்ல பிறகுதான் என்று சொன்னால் அந்த 1 ரூபாய் அவனுக்கு கடன், அவனுக்கு கடன். அந்த 1 ரூபாயும் உங்களுடைய லாட்சியில் இருந்து, உங்களுடைய கோட்டில் இருந்து அது ஓரமாக்கப்படணும். நன்மை குறையும் போது தியாகத்தில் அந்த 1 ரூபாயை தான் தேடுவான். எனவே நேரம் இல்லை, நிறைய விடயங்கள் நான் சொல்லணும். நற்குணமாக வாழுங்கள், சலாம் சொல்லுங்கள், மன்னியுங்கள், மன்னிச்சிருங்க வாப்பா, வஸ்பாஹூ மறந்துருங்க. ஒரு கூட்டம் வந்து நவீனத்தில் கேட்டாங்க, நாங்க மக்களுக்கு என்ன செலவழிக்க? அல்லாஹ் சொன்னார், நீங்க காசால ஒண்ணும் செலவழிக்க வேணாம், குளிர் மக்கள் உங்களுக்கு மத்தியில தவறு செஞ்சா அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்களை மன்னிச்சிருங்க. ஒரு வேலைக்காரன், ஒரு தொழிலாளி, ஒரு மனைவி, ஒரு சொந்தம், ஒரு பந்தம், ஒரு பிள்ளை தவறு செய்தால் அவங்களை மன்னிச்சிருங்க. அல்லாஹ் எவ்வளவு விஷயம் மன்னிக்காது, வேற யாரும் மன்னிப்பாடா என்று ரெண்டு வருடத்துக்கு சொன்னா நீங்க இந்த மன்னிக்க வேண்டாம், இந்த மன்னிக்கிற நடக்கம். எனவே மன்னித்து பழகுங்க, மறந்து பழகுங்க, சலாம் செல்லுங்க, தெளிவான உள்ளத்தோடு வாழுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, நல்லவர்களாக வாழ வைப்பானாக. அல்லாஹ் நபியுடைய அஹ்லாக், நபியுடைய நற்குணம், நபியுடைய உறவுகளை பேணி வாழுதல் என்ற மன தத்துவங்களை, மனப்பண்புகளை எங்களுக்கு தந்தருவாயாக. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக எங்கள் அனைவரையும் வாழ வைத்து மூத்தாக்குவாயா. வாஹ்ரத அவானா, அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். ரஹ்மான் ரஹ்மான் ஸாஇத்னி யா ரஹ்மான்.
اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن لله لله يهفو املي لله ولحفظ كتاب الله من اول بسم الله للختم وللرضوان رحمن يا رحمن بمدين يا رحمن اصلك ما يدوشو نبني ما يفتح